பிரஸ்னோத்தர ரத்னமாலிகா பிரகரணம் ஆரம்பிச்சிருக்கோம். லௌகிகமாகவும் வேதாந்த சாஸ்திர ரீதியாகவும் நமக்கு அப்பப்ப நிறைய சந்தேகங்கள் வருது. சாஸ்திரம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சில சந்தேகங்கள், சாதாரணமாகவும் சில சந்தேகங்கள், அவைகளுக்கெல்லாம் பதில் தெரியணும். பதில் சாஸ்திரங்கள்ல இருக்கு, ஆனா அதை தேடுறது ரொம்ப கஷ்டம். எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்க, அவைகள்லாம் கோர்வையாக ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதாக சேர்த்து நமக்கு வரக்கூடியதான சந்தேகங்கள்லாம் ஒரு ஆர்டர்ல சேர்த்து நமக்கு கொடுத்துருக்க. அதான் பிரஸ்னோத்தர ரத்னம் ஆதிச்சார். பிரஸ்னோத்தரங்கள் கேள்வி பதில். சாதாரணமாக ஒரு சப்ஜெக்ட வாசிக்கிறத விட அதுல கேள்வி பதிலாக இருந்ததையானால் மனுஷனுடைய மனத்தை கவர்வது, சீக்கிரமாக புரிஞ்சா போல ஒரு எண்ணம் வருது. அதற்காக கேள்வி பதிலாக இருக்கா. அந்த கேள்வி பதிலையும் எப்படின்னு, இது சுலகமான கேள்வி சார், இது சில்லி கொஸ்டின் சார் இப்படிங்கிறவா அவர்கள்லாம் இருக்கக்கூடாது. நிஜமாகவே அந்த கேள்வியானதோ பதிலானதோ உங்களுடைய மனச மறுபடியும் யோஜனை பண்ணும்படி வைக்கணும். அப்படிப்பட்டதான கேள்விகள், அவை அந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு சமாதானம் சொல்லியிருக்க. அதுல கிமுபாதேயம், எது மனுஷன் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, குருவச்சனம், குருவச்சனத்தை அவசியம் எடுத்துக்கணும். ஏன் குருவச்சனத்தை அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத போன வாரமே பார்த்தோம். நமக்கு இப்ப நடக்கிறதுதான் தெரியும், குருவானவர் சாஸ்திரத்தை ஆமூலாக்கிரமாக பரிசீலனம் பண்ணி அதோட மட்டுமல்ல மனுஷியாளுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான இன்ப துன்பங்களை நல்லா யோஜனை பண்ணி அனுபவபூர்வகமாக நமக்கு சொல்றதுனால நிச்சயமாக நமக்கு நல்லது கொடுக்கும்ங்கிற அபிப்பிராயத்துல உபாதேயம், நாம் எது கொள்ள வேண்டியது குருவச்சனம் சொல்றோம். எதை தள்ளணும் அப்படிங்கிற ஒரு கல்விக்கு, எந்த காரியம் வேதம் பண்ண வேண்டாம் சொல்லிருக்கோ அதை தள்ளணும். அக்காரியம் எது பண்ணப்படாது, எது நிஷித்தமா இருக்கோ வேதத்துல அது பண்ணப்படாது. கோ குரு, அதுக்கப்புறம் குருன்னா என்ன, இதை பத்தி விஸ்தாரமாக சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அதிகத தத்துவ சிஷ்ய ஹிதாய உத்யத சததம், அதிகத தத்துவ தத்துவத்தை அறிந்தவர் சிஷ்ய ஹிதாய உத்யத சததம், சிஷ்யனுக்கு நன்மை ஏற்படணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே எப்பொழுதும் உள்ளவர். எப்பொழுதும் அவருடைய முயற்சி எல்லாம் எப்படி இருக்கு, சிஷ்யனுக்கு எது ஹிதமோ எது நல்லதோ அதுவே பண்ணிக்கொண்டிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க. இதான் ரெண்டு விசேஷணங்கள், ஒன்னு அதிகத தத்துவஹா தத்துவத்தை அறிந்தவர், இன்னொருத்தர் என்ன, இன்னொரு விசேஷணம் என்ன, சிஷ்யஹிதாய உத்யத சததம், சிஷ்யனுக்கு நல்லதாவே இருக்கணும், அது நல்லதை பண்றதுக்காக எப்பொழுதும் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு பார்க்க வேண்டியதான கேள்விகள், துவரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம், ஒரு ஞானியா இருக்கிறவன் படித்தவனா இருக்கிறவன் சீக்கிரமாக இதை எடுக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறதாக காணப்படுறோம். சின்ன வயசுல இருக்கிற காலத்துல படிக்கணும்னு சொல்ற, எவ்வளத்துல விஷயங்களை அனுபவிக்கணும்னு சொல்ற, வார்த்தக்கியம் வறுமையானால் தியானம் பண்ணணும்னு சொல்ற, யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணணும், இதுதான் சரியான வழின்னு சொல்ற. எப்படி சின்ன குழந்தையா இருக்கிறப்ப வித்யாபியாசம் நிறைய படிக்கணும், முதல் 20-25 வயசு வரைக்கும் நிறைய படிக்கணும். அதற்கு பிறகு வாழ்க்கையில என்ன இருக்கோ அவைகள்லாம் பார்க்கணும், விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை வச்சுட்டு அவள் எல்லாம் நல்ல வாழ்க்கை நல்ல வழியில கொண்டு வந்து இப்படி எல்லாம் தர்மங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து தானும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி இப்படி இவைகள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 60 வயசா எடுத்தனா வானப்பிரஸ்தாசிரமம், தியானம் பண்ண தொடங்கணும். அதற்கு பிறகு சன்னியாசாஸ்திரமத்தில் எத்தனையும் விட்டுவிட்டு சர்வதா சர்வகாலமும் பகவானிடத்திலேயே மனசை செலுத்தி வேதாந்த ஞானத்தினால மோட்சத்தடையணும்னு முன்னோர்கள் சொன்னதான வழி இருக்கு. இத்தனை விவகாரங்கள் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் விடாம டக்குனு எது எடுத்துக்கணும், ஏன்னா அதை டிலே பண்ணப்படாது. ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம், அதான் ஸ்வரிதம். இதுல மட்டும் போஸ்ட்போன் பண்ணப்படாது. அப்படிப்பட்டதான ஏதாவது ஒரு காரியம் இருக்கோ, மனுஷனுக்கு அவசியம் பண்ண வேண்டியதான காரியம் இருக்கோ, அதுன்னா என்னது அப்படின்னு கேக்குற. இது சாதாரண எல்லாரும் கேட்க வேண்டியதான உத்தியோகத்துக்கு போறதுனா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவு லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் என்ன கேட்கற அளவு. சோ வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ, இது ஒண்ணு. இப்ப புதுசா ப்ரோ ஆக்டிவ் சொன்ன பேச்சு கேளுங்கிறது விட்டான், நீயே வேலையை தேடி போகிற ப்ரோ ஆக்டிவா இருக்கும் புரியல. சாஸ்திரம் என்ன தெரியுதோ அதுக்கு விருத்தமா இன்னொருத்தருடைய காரியத்தையும் நீ பண்ணுங்கிறான் பண்ணிட்டு இருக்க. இப்ப மாடர்ன் மேனேஜ்மெண்ட் திங்கிங்கே வேறையா இருக்க இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பேசல. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கறத பாப்போம். இவர் என்ன சொல்றார், ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில அவன் புத்தி தெரிந்து கொண்டதுமே இருந்து அவனுக்கு ஜெனரல் நாலேஜ் வந்ததுமே இமிடியா அவன் எதை எடுத்துக்கணும், ஒரு அடி முன்னால வச்சாலும் பரவாயில்லைங்கிற அபிப்பிராயத்துல எதை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது சாதாரணமான வரக்கூடியதான கேள்விகளை. நான் என்ன சார் பண்ணணும் இந்த வாழ்க்கையில அப்படின்னு கேட்டிருந்தேன். சாப்பிடணும் சொல்லணுமா, தூங்கணும் சொல்லணுமா, கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லணுமா, சொல்லாமலேயே நடக்கல. ஆஹார நித்ரா பயமை துனானி சாமான்யமே தற்பது நராணாம். மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் விலங்குகளுடைய வாழ்க்கைக்கும் இவைகள்லாம் சாமான்யமா இருக்கு. பசிக்கா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, மற்ற காரியங்கள் பண்றது, குழந்தைகளை வச்சுக்கிறது, அவளை ஒன்று முன்னுக்கு கொண்டு வர்றது, இவைகள்லாம் ஜெனரலா நடக்கக்கூடியதான காரியங்கள். ஆனா இந்த மனிதனா இருக்கிறவன், புத்திசாலியா இருக்கிறவன், படித்தவன் அவன் பண்ண வேண்டியதுன்னு எதை நான் அவசியம் எடுத்துக்கொள்ளணும், எது சீக்கிரமாக கையாளணும் எனக்கூடியதான சந்தேகம் வரும் பொழுது அந்த கேள்விக்கு சொல்ற ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம். வித்வான்கள்னால, வித்வான்கள்னா படித்தவர்கள். இந்த படிப்புங்கிறது என்னதுன்னு டிசைன் பண்ணல, ஏதோ ஒரு படிப்பு. எதை நீ படிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அது படிப்பு. ஏன்னா படிப்புங்கிறது வந்து நம்ம நாட்டுல இதைத்தான் படிக்கணும்னு சொல்லல. இப்பதான் எல்லாருமே கம்ப்யூட்டர் பின்னாலும் ஓடுறான் சார், ஏன்னா அதுலதான் காசு வருது. கொஞ்ச நாள் பிகாம் பண்ணாலும் ஓடினான், பிகாம்ல சேர்த்து கிடைச்சா பெரிய ஆளா ஆகிட்டலாம். அதுக்கு முன்னால மேத்தமெட்டிக்ஸ் சொன்னான், அப்படியே போயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் மைண்ட்ல இருக்கு. இப்ப யாருக்கான பயோ டெக்னாலஜி அப்படிங்கிற அது என்னன்னு சொல்றதுன்னு அவளுக்கே தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் அது பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் என்னதுன்னு கேட்டேன் அவரு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ன வித்தியாசம், அதாவது இது இதுங்கிறான் கரெக்டா டிஃபைன் பண்ண தெரியல. விவகாரம் இருக்கு, இதுலயும் அது இருக்குங்கிற, அதுலயும் இது இருக்குங்கிறான். எலக்ட்ரிக்கல்லையும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்லயும் எலக்ட்ரிக்கல் இருக்கு, என்னப்பா அது வித்தியாசம். இதுன்னு சாஸ்திரமா என்ன லட்சணம் சொல்றதுக்குங்கிறான். விவகாரம் இருக்க சரியா தெரியல. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இல்ல, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அடிக்கிறவனுக்கே தெரியல, சொல்லி கொடுக்கறவனுக்கே என்ன வித்தியாசம் தெரியல. ஆனாலும் நடந்துட்டு இருக்க, பரீட்சை பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கேன், விவகாரம் நடந்துட்டு இருக்க. படிப்பு அப்படி போச்சு. நாம என்ன சொன்ன படிப்புனா, படிப்பானது ரெண்டு விதமா இருக்கு, அபராவித்யா பராவித்யா. வேதங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு பத்தியா இது அபராவித்யா. ருத்வேதோ எஜுர்வேதோ சாமவேதோ அதர்வாங்கிருதா சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோ ஜோதிடம் இதெல்லாம் அபராவித்யா. எதனால பகவான தாங்கள் அறிந்து கொள்வீங்களோ அதற்குத்தான் பராவித்யான்னு. இந்த பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டு விதமா இருக்கு. நீங்க எந்த வித்தியாவும் எடுத்துக்கலாம், அதை பத்தி சொல்ல. இந்த அபராவித்யில வெறும் வேதங்கள் சாஸ்திரங்கள் சொன்னேனே, அதுக்குள்ள கலைகள் கூட இருக்கு. கலைகள்னா ஆர்ட், டிராயிங் போடுறது, சமைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இவைகள்லாம் இருக்கு, சங்கீதம். ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனச சாந்திப்படுத்துறதுக்கு இவைகள் கூட வேண்டி இருக்கு. இந்த ஆர்ட்ஸ் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசருக்கு பார்த்தல அதை மென்மையாக்கு. சாதாரணமா நினைக்கப்படாது, கலைகள்லாம் அவ்வளவு சுலகம் இல்லை. அதே போல சாஸ்திரங்கள், சாஸ்திரங்கள் மனுஷனுடைய மனச கச்சிதமாக கூற பண்றது. அது என்ன பண்றது, மனுஷனுடைய மனசை ஷார்பன் பண்றது சாஸ்திரங்கள், மனுஷனுடைய மனசை ஸ்மூத்தா பண்றது கலைகள். கொஞ்சம் வித்தியாசம். அதனால அந்த கலைகள் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசு ஸ்மூத்தா பண்றது, அவனுக்கு கோபம் வராம சாந்தியோட இருக்க கொடுக்கிறார் விவகாரம். இந்த சாஸ்திரம் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசை எதை சொன்னாலும் டக்குன்னு புடிச்சுட்டு வேகமா நடந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கறது. இதை கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் பிரயோஜனத்துல வித்தியாசம். சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், ஒருத்தர் வந்து நான் பிஏ செஞ்சிருக்கேன், ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் என்னதுன்னு, அதுதான் ஆர்ட்ஸ்ங்கிறான் தெரியல இன்னைக்கு. ரெண்டு மூணு எட்டு சொல்லவே கூடாது எப்பவும் அப்படித்தான். சர்வதேச சர்வகால சர்வசிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கிறது சயின்ஸ், ஆர்ட் அப்படி இல்ல. நீங்க தக்கனி ராஜமார்கள் பாடினா ரொம்ப நன்னா இருக்குங்கிற, நான் பாடினா நன்னா இல்லைங்க, ஒரே ஸ்வரம் தான் சுவாதி, ஒரே மாதிரிதான் பாடணும். வேற எங்கேயாவது கரகரா போயிட்டு தோடியில பாடுவேடா, அது அந்த ராகத்துல தானே பாடணும், அப்படித்தானே பாடணும். ரெண்டு பேரும் ஒரு குருட்டதான் வாச்சோம், உமக்கு என்னமோ ஒரு அதிர்ஷ்டம். நீங்க பாடினா எல்லாரும் கை கட்டுறேன், நான் பாடினா இந்த மாதிரி எப்ப யார் நிறுத்துவாருன்னு நினைக்கிறேன். என்ன வித்தியாசம் இருக்கு, இதுதான் ஆர்ட். சயின்ஸ்ல அப்படி இல்ல, யாரு பாடினாலும் என்ன பண்ணினாலும் ஒரு மாதிரி இருந்ததுன்னா சயின்ஸ். இப்படி வித்தியாசங்கள் சாதாரணமா சொல்றோம். அபராவித்யான்னு இருக்கு, இதுல இந்த கலைகள்லாம் உண்டு. எத்தனை சேர்த்தாலும் ஒரு மனுஷன் அவசியம் பண்ண வேண்டியது, இவைகள்லாம் அடையுங்கோ, பணத்தை சம்பாதிங்கோ, நிறைய விஷயங்கள் அனுபவிங்கோ. ஆனா வஸ்துதாக ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு, அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய பிறவிக்கே ஒரே ஒரு வேலை தான் கொடுத்துருக்கேன் பகவான். ஆத்மாவாரே திரட்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவியோ நிதித்யாசிதவியா, ஏன் பிறந்தாய்ங்கிற இதுதான் பிறந்த, எதுக்காக, உங்களை தாங்கள் அறிவதற்காக. நாம் நம்ம அறியல, நமக்கு வேண்டிய பொருள்களை அறிஞ்சுட்டே இருக்கோம். எதை பண்ணினா எனக்கு சுகம் வரும், எனக்கு பண்ணினா எனக்கு சுகம் வரும்ங்கிற எண்ணத்துலதான் ஓடிட்டு இருக்கா மனுஷன். காசு இருந்தா சுகம்ங்கிறான், மற்ற பதார்த்தங்கள் இருந்தா சுகம்ங்கிறான், வீடு கட்டினா சுகம்ங்கிறான், டிவி வாங்கினா சுகம்ங்கிறான், பிரிட்ஜ் வாங்கினா சுகம்ங்கிறான், சோபா வாங்கினா சுகம்ங்கிறான், காஸ்ட்லி செல்போன் வச்சுட்டா சுகம்ங்கிறான். இது பின்னாலேயே ஓடுறான் சார். இவன் பண்ணக்கூடியதான செயல்கள் நல்லா கவனிச்சுட்டு பாருங்க, அவனவன் எனக்கு எப்படி சுகம் வரும் தான் பார்த்துட்டு இருக்கான். எல்லா சயின்ஸும் அதுக்கு பின்னாலதான் ஓடுறது. ஒரு நாடு எடுத்துட்டேன், இந்த நாடுல என்ன என்னென்ன பண்ணினா நல்லதா இருக்கும், ஜனங்கள் என்ன போற்றுவார்கள், இதே என்ன தான் எக்கானமிய கொண்டு வரணும், அது பண்ணணும், இது பண்ண. அப்புறம் என்னென்ன அங்க மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், எதை பண்ணினா எனக்கு நல்ல பேர் வருங்கிற எண்ணத்துலதான் பாக்குறான். ஆனா விவகாரம் இத்தனை பேர் இல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சயின்ஸுடைய வேலை. சயின்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது, எனக்கு எதனால் சுகம் வரும், நான் எப்படி உயருவேன், இவ்வளவுதான் சொல்றது. ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்ன, இதுல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நான் சொல்றேன், இந்த நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடும், அதை பத்தி கவனிக்கவே இல்லை. சோபா வாங்கினா சுகம், அது மட்டும் கிடக்கிறது, நீங்க உத்தியோகத்துக்கு ஓடிட்டு இருக்க, ரிட்டையர் ஆனப்பறம் சோபால உட்கார முடியல, என்னடான்னு சரியா இல்லைன்னு. டிவி என்னன்னா கவர அளவுக்கு டிவி வேணும், அதுதான் சுகம் நினைச்சேன். எனக்கு என்ன வேணும் அதனால ஒரு சுகத்துல நாடிட்டு இருக்கே தவிர, நிஜமாக நான் எப்படி இருக்கேன், என்னுடைய நிலை என்ன, அது கவனிக்கிறா இல்ல. இந்த எனக்கு என்ன வேணும் என்று யார் கவனிக்கிறானோ அவனுக்கு சமாதானம் சொல்றது சயின்ஸ். நான் யார் என்கிறதுக்கு சமாதானத்தை சொல்லக்கூடியது பிலாசபி. கடைசியில் என்ன வித்தியாசம், எப்படி சப்ஜெக்ட் மாறுறதுன்னு பாருங்க. கடைசியில் நீங்க என்ன பண்ணணும், எதற்காக நீங்க பிறந்திருக்கீர்கள், இந்த ஜென்மாவில தாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்க, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ, அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா பகவான் சொல்றார், ஐயா நீ உன்ன தெரிந்து கொள்ளப்பா, ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவிய மந்தவிய நிதித்யாசிதவிய, இது ஒண்ணுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த பிறவியில 100 வருஷம் டைம் கொடுத்து தாங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம எதா அறிஞ்சிட்டு இருக்கோம், வெளி உலகத்தை அறிஞ்சிட்டு இருக்கோம். அது என்ன இது என்னன்னு பாத்துட்டு இருக்கேல ஒழிய, நான் யாருன்னு பாத்துட்டு இருக்கல. நீர் இல்லாத போனா உலகம் இருக்கா? உலகிய உலகம் இருக்கு, இருக்கட்டும். ஆனா கடைசியில என்ன, நீர் தூங்கி போயிட்ட. உலகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆந்திராவில ராத்திரி வேளையில கல்யாணம், ராத்திரி 11 மணிக்கு 2 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சார். கொஞ்சம் ஏமாந்தா அந்த கல்யாண பையன் கூட அப்படி தூங்குறான். 11 மணி 12 மணி வரைக்கும் நல்லா முடிச்சுட்டு இருக்கலாம். அந்த 2 மணிக்கு மேல பாருங்க தானா இருக்கிறது. என்ன சுவாமி வியாபாரம் அப்பதான் ஊர் தவிச்சிருக்கான் அந்த ஊர்ல. அது என்ன ஒரு வழக்கம் என்ன, அப்ப ராவுகாலம் வராதோ இல்லையோ? ஊர் தவிக்கிறது ராவுகாலம் வராதோ இல்லையோ அப்படிங்கிற. அப்ப வேறம் என்ன, நான் தூங்கி போயிட்டேன்னா இவ்வளவு பெரிய உலகம் எவ்வளவு வசதியா இருந்தாலும் வசதி இல்லாத போனாலும் அதனால எனக்கு லாபம் இல்லை. இந்த நான் யாருன்னு அறிந்து கொள்ள வேண்டியதுதான் எல்லா சாஸ்திரங்களுடைய பரம தாத்பரியம். அதை அறிந்து கொள்வதற்கு சாதனம் என்ன, சாஸ்திரங்கள் சொல்றது முதல் சாதனம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுதான். அப்படின்னு அங்க பூஜைனா ஆத்ம ஜானம்னு அர்த்தம். ஆத்ம ஜானம் வருவதற்காக விஷ்ணுதாஸ்தவத்தை பாடுகிறோம். தினந்தோறும் படிக்கும், எல்லோரும் படிக்கலாம், புருஷாலும் படிக்கலாம், ஸ்திரீகளும் படிக்கலாம். விஷ்ணுதாஸ்தவம் புருஷ தெய்வம் என்ன, புருஷன்தான் படிக்கணும், நாங்க படிக்க கூடாது. இந்த கதையில வேண்டாம், தேவதைகளுக்கு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் கிடையாது. அப்ப என்ன விவகாரம், முதல்ல அங்கே வாசிக்கிறோம். அதுல இருந்து ஆரம்பிச்ச ஆத்ம தத்துவத்தை அறிவதற்காக முயற்சி பண்ண. இந்த ஆத்ம தத்துவம் அறியல என்ன, என்ன கஷ்டம், அறிந்ததுனால என்ன லாபம்? ஆத்ம தத்துவத்தை அறியாததுனால்தான் உங்களுக்கு வந்ததான துன்பங்கள் எல்லாம். நீங்க பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் எத்தனை துன்பங்கள் எத்தனை பயங்கள் வருதோ அத்தனைக்கும் மூல காரணம் இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாததான அறியாமை. இந்த அறியாமை தான் எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு மூல காரணம். அத்தியானத்தையேதோ பிராணாய ஆத்மைக்கத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்த ஆரம்பியந்தே ஆச்சாரியால் அத்தியாச பாஷ்யத்தில். ஆகையால் ஆத்ம தத்துவம் அறிவது ஒண்ணுத்தான் ஒரு விசேஷம். அது ஒண்ணுத்தான் உங்க வாழ்க்கையில உங்களிடத்துல பகவான் எதிர்பார்த்து உங்களுக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்காரு. இந்த பிறவியில எவ்வளவு கொடுத்திருக்காரு தெரியுமோன்னு உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ண வரும். ஒரு கண்ணோ காதோ வேலை செய்யலன்னு நம்ம கதை என்ன, இத்தனை இருக்கு, எல்லாம் இருக்கு சார். கண்ணு மட்டும் தெரியலன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? காது மட்டும் தெரியலன்னு கேட்கலன்னு வச்சுருக்கலாம். அப்ப என்ன, யார எதை பேசினாலும் நம்மள வெயிற மாதிரியே எண்ணம் வரும். காதுதான் கேட்கலையே சார், அவன் விஷயத்தை விஷயத்து போட்டுமே அது கேட்கறா கிடையாது. அப்ப விவகாரம் என்ன, காதும் கேட்கணும், கண்ணும் பார்க்கணும், மனசும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கடா. இப்படி எல்லா புலன்களும் வேலை பண்ணும்படி பண்ணினாரா இல்லையா பகவான்? நீங்க சாப்பிட்டது ஒரு 2 நாள் ஜீரணமாகலன்னு வச்சுங்களேன், இந்த பக்கத்துல வர முடியாது. அது அன்னைக்கு சாப்பிட்டதுமே ஒரு 6 hours ஆனதுமே மறுநீர் கொஞ்சம் வேணும் கேட்டுட்டே இருக்க. என்ன இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நீங்க நேற்று கொண்டு வந்து ஸ்வீட் என்னமா இருந்தது பாருங்க. இப்படி 4 தடவை சொன்னா என்ன திரும்பி கொண்டான்னு அர்த்தம் அது. அப்ப என்ன விவகாரம், எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்னுக்கும். இது என்ன, அது என்ன, பகவான் இத்தனையும் நம்ம கொடுத்திருக்க அழகான சரீரம், அதற்குள்ள அத்தனை உருப்படிகளும் வேலை செஞ்சுட்டே இருக்கு. இதுக்குள்ள பேட்டரி டவுன் ஒண்ணு சொல்லல பாருங்க, அவ்வாறு வேலை செஞ்சுட்டே இருக்கான். 80 வயசு ஆனாலும் சரி, அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டுட்டே இருக்கான். அப்படி இத்தனை விவகாரங்கள் இத்தனையும் இருந்த போதிலும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டோமா? நம்ம கேட்கலையே. சந்தியாவந்தனம் பண்ணான்னு எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணு நீ அறியன்னு சொல்லியிருக்க, கேட்டுமா? கேட்க. சோ நீங்க முக்கியமா கேட்க வேண்டியது என்ன, இந்த ஜென்மாவில என்ன ஆத்மாவை அறிந்து கொள்ளணும். இதை அறியாததுனாலதான் இத்தனை துன்பங்களும் வந்திருக்கு. அறிந்தால் என்ன ஆகும் அதுவும் பார்க்கணும் இல்லையோ? அந்த அறிந்தால் என்ன, இனிமேல் ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது. துன்பம் வராது மட்டும் இல்ல, அடுத்த பிறவியும் கிடையாது. பிறந்தால்தானே துன்பங்கள், துன்பங்கள் என்னைக்கு ஆரம்பிச்சிருக்க, பிறந்த அண்ணில இருந்து. ஏ சுவாமி அன்னைக்கே மல்லாக்க படுத்துட்டு இருக்க, திரும்பி படுத்துக்கணும்னு நினைக்கிறான், முடியல. தனக்கு ஏதாவது வேணும்னா பக்கத்துல இருக்கிற கேட்கணும்னு நினைக்கிறான், வாய் வரல. ஒன்னே ஒண்ணுதான், அழுதுண்டே பிறப்பான். பிறந்த பிறகு அழுந்தா ஆண், அழுதுண்டே பிறந்தா பெண் குழந்தை. விவகாரம் என்ன, அந்த அழுக ஒண்ணுதான் தெரியறது, வேற ஏதாவது ஒண்ணு தள்ள முடியல. இப்ப அஜ்ஞானம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, துன்பம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, பிறவியில இருந்து ஆரம்பிச்சது. எங்க பிறந்தாலும் ஒண்ணுதான், ராஜா வீட்டுல பிறந்தாலும் சரி, நமாத்துல பிறந்தாலும் சரி, கீழ்கர்மானத்துல பிறந்தாலும் ஒரே கவலைகள் தான். எங்க போனாலும் ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனா அந்த மீஸ் அடிக்கிறா, அந்த மீசு ஒல்லியே தான் இருக்கா. பீமசேன் கண்டா மாதிரி பயப்பட, அம்மா பீமசேன் மாதிரி இருக்கா, அவளை கண்டா பயப்படல. ஸ்கூல்ல மீசுங்கிறான் பயப்படுறான். என்ன சார் இது பிரிவுகாரம், ஒன்னும் தெரியலையே. இப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அதை அறிந்தால் எல்லா விதமான இன்பங்கள் உண்டு, அறியாத போனால் எல்லா துன்பங்களும் கட்டுக்கட்டா வரும். ஒரு துன்பமும் ஒன்னா வரவே வராது. துன்பங்கள் வரும்பொழுது இன்பஞ்சஸ் வரும். அது இன்பங்கள் என்ன, அப்பப்ப நானும் வந்திருக்கேன் காமிச்சுட்டு போறது அவ்வளவு. ஆனாலும் இந்த மனுஷன் அதுக்கு பின்னாலேயே நாடுறான் சார். அப்படி பாம்பு இருக்க, அதனுடைய வயத்துல வாயில தவக்களை மாட்டிட்டு இருக்கு. அந்த தவக்களை என்னடா, பக்கத்துல பூச்சி இருந்தா நாக்க நீட்டுறது, அந்த பூச்சியை சாப்பிடணும். இதுதான் அது வாயில மாட்டின்னு இருக்கு. அடுத்த அந்த தலக்களை என்ன பண்ணும் தெரியுமோ, நான் பாம்பு கடிக்காது. தலக்களை எங்கேயும் எங்கேயும் நகராம அப்படியே கட்டியை பிடிச்சுட்டு அவ்வளவுதான். கத்தி 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 பிராண விட்டுறது. அது தலக்களை விவகாரம் என்ன, ஒரே தினம் கடிச்சுன்னா விஷம் ஏறிடுச்சுன்னா 5 நிமிஷத்துல பிராணம் போயிடும். ஆனா என்ன, அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்றதுன்னா, தன்னுடைய விஷமானது அதுக்குள்ள போகப்படாது, அப்படியே கட்டியே பிடிச்சிட்டு இருக்கு. எத்தனை நேரம் பிடிச்சிட்டு இருக்கு, நகர முடியாம பிடிச்சிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் பிராணம் விடுற வரைக்கும் எப்படி இருக்கும் பாரு. லோகத்துல பிராணிகள்னா எப்படி ஆகிறது, அப்படிப்பட்டதான தவக்களையும், நிச்சயமா தான் மரணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு தீர்மானம் பண்ண தவக்களையும், பக்கத்துல ஒரு பூச்சி இருந்தா பக்கம் நாக்க நீட்டா அதை பிடிச்சிக்கிறது சார். அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவுல நம்ம இருந்த போதிலும் நமக்கு ஏதாவது ஒரு இன்பம் வராதா அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே இருந்திருக்கான். ஆகையால் துன்பங்கள்னா அதையோட வேரோட அழியறதுக்கு காரணம் என்ன, ஆத்ம ஞானத்தை அறியணும். இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்தால் இந்த சம்சாரமானது அடியுடன் அழிந்துவிடும். அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார், முயற்சியே வேதாந்தத்தை வாசிக்கணும். அது ரிட்டையர் அனுப்புற வாசிப்போமா, 85 வயசு அனுப்புறோம், இத நான் உத்தரம் உடம்புல சக்தி இருக்கிறப்ப என்ஜாய் ஆல் திங்ஸ் அப்படிங்கிறான். இப்படின்னு சொல்றவனே என்ஜாய் பண்ணல, அதான் சொல்றேன். அப்படி சொல்றான் இல்லையா, என்கிட்ட சொல்றான், ஆனா அவன் என்ஜாய் பண்ணல. ஏன்னா கல்யாணம் ஆறப்ப, இப்ப எல்லாம் கல்யாணம்னா 35 அந்த அளவுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கிறேன். விவகாரம் என்ன சொன்ன, கல்யாணம் ஆறப்பவே அந்த பொண்ணும் பையனும் என்ன நினைக்கிறா தெரியுமா, நான் கறி கொடுத்தனா வச்சுக்கணும், அம்மா அப்பாவோட இருக்கக்கூடாது, இருந்தா அது ஒரு பிரதிபந்தகம் அப்படின்னு நினைச்சுண்டு தனி கொடுத்தவன ஆரம்பிச்சு வீணாக எல்லா வம்பையும் அவனே அனுபவிச்சுண்டு நானா அவஸ்தைகளை பட்டுண்டு. அதுக்கப்புறம் என்ன, எல்லா பொருளையும் வாங்கி வச்சு கடனுக்குள்ள மூழ்கி போயிட்டு பேங்க்ரப்ட்சி அளவுக்கு கடன் வாங்கிட்டான். காசு வருது காசு வருதுன்னு எல்லாம் கடன் தான், டிவில இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து டிவி, ஏதோ சின்ன டிவியா இன்னைக்கு வாங்கிட்டு அப்புறம் வாங்கிவிடாதா, வாங்கறப்ப பெரிய இருக்கணும், அது வந்து சின்ன இருக்கணும். அதுக்கப்புறம் வளைஞ்ச டிவி இருக்க, இப்ப முதல்ல பிளாட் ஸ்கிரீன், இப்ப ரவுண்ட் ஸ்கிரீன், வர வர மாயண்ட இருக்கு. இதை வச்சுட்டுன்னா அது வாங்கலாம், 60,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 5,000 ரூபாய்க்கு அதை திரும்பி வாங்கிக்கிறான், புதுசா வாங்கிறது 75,000. இந்த சவண கட்டத்தினாலேயே இவன் வாழ்க்கையில போயிடும். கடைசி வரைக்கும் இவனும் என்ஜாய் பண்ணல, 2,000 ஆயிட்டான், அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணவும் முடியல. இப்ப இவன் யார என்ஜாய் பண்றேன்னு சொல்றானோ அவன் வாழ்க்கையில் அவன் ஒன்னும் சொல்லல. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணின, இவைகள்ல இல்லாம சௌக்கியமா இருந்தார். காலம் ஒரு எழுந்து சந்தியா வந்தனம் பண்றதுன்னு உட்கார்ந்த ஜபத்துக்கு என்னடா சேர்ந்தார், 5 டேபிள் போ பண்ணக்கூடிய ஜபம் கரெக்டா 300 ஜபம் பண்றதுக்கு 5 நிமிஷம், இது என்னடா சேர்ந்தார், அதுக்குள்ள 5 டேபிள் போ இந்த டேபிள் நட்டம் பண்ணுவேல மாட்டீங்களா காலமே. அப்ப இந்நேரத்துக்கு ஏன் டெலிபோன் பண்றேன், இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் இருக்கா, இந்த டெலிபோன் கிளாஸ் இருக்கான்னு சொல்றதுக்கு காலமே. அது என்ன அப்புறம் டெலிபோன் பண்ணப்படாத, சாயங்காலம் 6:30 தானே கிளாஸ் ஐயா, அது பார்த்தது லேட்டா தானே வரப்போறேன், ஏன் இவ்வளவு டெய்லி பண்றேன், அப்பவும் பண்ணப்படாதோ என்னடா, அப்பவே தெரிஞ்சுக்கணும் எத்தனை பிரதிநிதங்கள் வருது. ஆகையால் அப்புறம் பண்ணுவோமா இப்பவே பண்ணிக்குவோமா, இதை பார்க்காத இந்த ஒரு காரியம் மட்டும் எப்ப ஆரம்பிச்சதோ, எப்ப உங்களுக்கு பண்ணணும்னு தோணிட்டோ அப்பயே ஆரம்பிச்சிருக்கோம். 85 வயசு ஆனப்படும் அப்படின்னு நினைக்கப்படாது. அதனால என்ன பண்ணணும், எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ, ஸ்கூல் வசிக்கிறப்போவோ, காலேஜ் வசிக்கிறப்போவோ, கல்யாணம் ஆன பிறப்போ, எப்பவோ முதல் முதல்ல என்ன பண்ணனா தன்னை தான் கரை சேர்க்கும். நீங்க கரையேறதுக்கு வேண்டியதான விவகாரம் அவசியம் பண்ணணும். அதனாலதான் துவரிதம்னு போட்டார் ஆச்சாரியர்கள். என்ன பண்ற, துவரிதம் கிம் கர்த்தவியம் விதுஷாம், துவரிதம் கிம் கர்த்தவியம், இம்மிடியேட்லாம் நீங்க எதை பண்ணணும். கல்யாணம் ஆனப்புறம் ஆரம்பிக்கிறேன், குழந்தை பிறந்து ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் பெரிய உத்தியோகம் ஆரம்பிக்கிறேன், ரிட்டையர் ஆனப்புறம் ஆரம்பிக்கிறேன், எப்பன்னு கிடையாது. எப்ப உங்களுக்கு தெரியறதோ அந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு அடியும் முன்னாலும் ஒரு உபநிஷத் கிளாஸ்ல, ஒரு நாலு கிளாஸுக்கு வந்தேடா, கொஞ்சம் தெரிஞ்சதா, தெரிஞ்ச வரைக்கும் லாபம். மறந்து போனா பரவாயில்ல, இந்த சப்ஜெக்ட மறுபடி திருப்பியுமே இதே தான் சொல்ல போறார். அவருக்கும் புது விஷயம் கிடையாது, நமக்கும் புது விஷயம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. ஆகையால் விவகாரம் என்ன, இது மட்டும் ஆரம்பிச்சிருக்கோ. துவரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம், எதற்காக தாங்கள் பாடுபடணும் இம்மிடியேட்டா, சின்ன வயசு வயசான பிறகு வச்சுப்போம், இப்படிங்களை இல்லாமல் இப்படியே பாத்துங்கோ அப்படின்னு சொல்லல. சம்சார சந்ததி சேதா சமாதானம், சம்சார சந்ததி சேதா, இந்த சம்சாரத்தினுடைய பிறவிகளுடைய கூட்டம் இருக்கு பத்தியல, பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து, இது இந்த பிறவி எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். நாம இப்ப இந்த ஜென்மால இருக்கோம், காலம் எழுந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு செயல் பண்ணிட்டே இருக்க. ஒரு சமயம் நீங்க ஒரு செயலும் பண்ணாது சொல்லுங்க பாக்கலாம், இருக்க முடியாது. நகி கச்சி கடமபி ஜாது திஷ்டதி ஆகாரம் மாத்திர காரியத்தேகி அவசம் கர்ம ஸ்வபாவ பிரகிருதி ஜெயர் குணைஹி, அவன் இஷ்டம் இல்லாமலேயே தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நான் வெறுமனை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு ஈஸ்வரில் உட்கார்ந்தாலும் மனசானது என்னென்னமோ பண்ணிட்டு, அவ அப்படி சொன்னாளே, இவ அப்படி சொன்னாளே, அவன் சௌக்கியமா இருப்பான், அவன் அழி விட்டம், இப்படி எண்ணம் பண்ணிட்டே இருக்கு சார் மனுஷனுக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் புண்ணியம் பாப்பம் உண்டு. பரமேஸ்வரன் மனசு ரத்ன கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் திவ்யம்பரம் அப்படின்னு பகவான் நினைச்சிருந்த ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சிருந்து அவர்கள் கங்காதனத்துல அபிஷேகம் பண்ணிருக்க போல நினைச்சவையானால் சாம்ராஜ்யம் கிடைக்கும். நம்ம அதை நினைக்கைய பணக்காரன் எப்படி அழிஞ்சு போயிடுவான், அடுத்ததாக நான் இப்படி ஒரு முன்னுக்கு வருவேன், இப்படிங்கிற எண்ணத்துல தானே இருந்துட்டு இருக்கான். இவைகள்லாம் இந்த பாபங்கள்லாம் என்ன சேர்றது, மூட்டை மூட்டையா சேரும். இது சேர்ந்த பாபங்கள்லாம் எந்த செயல் பண்ணினா அந்த செயலுக்கு பலன் கொடுக்கணுமா வேண்டாமா, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிடுங்க, பகவான் கிட்ட சொல்லிவிடுறேன், முடியாது. ஏன்னா நமக்கு என்னன்னா நம்ம பண்ணியிருந்த புண்ணிய செயலுக்கு பலன் வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம். பகவான் என்ன சொல்றார், புண்ணியம் பண்ணினா அதுக்கு பலன் வேணும்னு கேக்குறிய, பாபம் பண்ணினதுக்கும் பலன் கொடுப்பேங்கிறார் அவர். அவர் என்ன சொல்றார், பாவம் வேணும்னா ரெண்டும் கேட்டுக்கோ, வேண்டாம்னா ரெண்டும் விட்டுரு. நமக்கு என்னன்னா கான்சியஸா சிலது புண்ணிய கர்மா பண்றோம், அதனுடைய பலம் வேணும் வேணும்னு நினைக்கிறோம். அனுமார் கோவில சுத்திருக்கோம், வடக்கேதான் சுத்தினோம், அது வேற. ஏன்னா விவகாரம் என்னடா, நமக்கு வந்து அது வேணும் எது வேணும் பண்ண கல்யாணம் ஆகணும் அது இது நினைச்சிருக்கோம். விவகாரம் முழுக்க இப்ப பண்ணின புண்ணிய கர்மாக்களுக்கு பலன் வேணும்னு நினைக்கிறாலும் அப்ப பாப கர்மாக்களுக்கும் பலன் கொடுத்தாகணும். இந்த கர்மாக்கள்லாம் எங்க இருக்குன்னு, நீங்க பண்ணினதான கர்மாக்கள்லாம் உங்க மனசுல இருக்கு, பத்திரமா இருக்கிறார் எங்கேயும் போல. டைம் ஆஃப் டெத் என்ன பண்ற, நீ இந்த ஜென்மாவில முடிச்சுட்டாய், இந்த ஜென்மாவில பண்ணின கர்மாக்களுடைய பலம் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம், ஏதாவது ஒரு ஜென்மாவில நான் பண்ணாம இருப்பேன் சார்னு எப்பவுமே இருக்க முடியாது. ஏதாவது பண்ணிட்டே இருக்க, ஒரு மானிட பிறவியில ஒரு 10,000 பிறவிகளுக்கு எத்தனை கர்மா இருக்கோ அத்தனை சேர்த்துட்டு அது மட்டும் வேகமா சேர்றது, ஏன்னா ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கல பரதா. இப்ப இந்த பிறவி எப்ப முடியும், கர்மாக்கள்லாம் எப்ப முடியுமோ அப்பதான் முடியும். கர்மாக்கள் எப்ப முடியும், பிறவியினால அனுபவிச்சா முடியும், அனுபவிக்கிற காலத்திலே பண்ணிட்டே இருக்கல நீங்க. சோ கர்மாக்கள் எல்லாம் அடியோட முடியறதுங்கிறது ஒரே உணர்ந்தான் சதுருசம் பவித்ர மிக வித்யதே, அந்த ஞானாக்னி வந்து எரிச்சாத்தான் உண்டு. ஆகையால் ஞானாக்னி வரணுமே ஆனால் வேதாந்தத்தை கேட்கறது, அது எப்ப கேட்கறதுன்னு கொஞ்ச நாள் கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கடைசி நாள் வரைக்கும் தள்ளிட்டு இருக்கும், அதான் விவகாரம். அதனால என்ன பண்ணுன்னு, இந்த விஷயத்துல மட்டும் போஸ்ட்போன் பண்ணாத, எவ்வளவு முடியுமோ நீ பண்ணிக்கிற, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளுக்கு நம்ம நினைக்கிறோம். எனக்கு இது போல ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இது போல ஒண்ணு இருக்கு சார், இது சின்ன வயசுலயே எல்கேஜிலேயே சொல்லிக் கொடுக்கணும், உன்னை நீ அறி முதல் பாடத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னு. சொல்லிக் கொடுக்கணும். யார் இல்லைன்னு சொன்ன இப்ப தெரிஞ்சுன்றாலோ இல்லையா, இப்ப அதை முயற்சி பண்ணுவான். விவகாரம் என்ன, என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னியில இருந்து விடாம இந்த காரியத்துல முயற்சி பண்ணுதோ. அதுக்காக டோட்டலா பண்ணணும்னு சொல்லல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டே இருக்கோம். அதனால மனுஷன் என்ன பண்ணணும், சரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம் சம்சார சந்ததிச்சேத. இந்த சம்சாரத்தினுடைய பிறவி இறப்பு கடல் இருக்க இந்த செயின், இது வந்து கொஞ்சம் போகிறதுக்காக முயற்சி, இதை கத்திரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கோ. இதுதான் ஒரு மனுஷன் புத்திசாலியா இருக்கிறவன் அவசியம் இந்த ஜென்மாவில பண்ண வேண்டியது. அதாச்சு இப்ப மோட்சம்னு ஏதோ ஒன்னு சொன்னேன், சம்சாரம் மோட்சத்தை, சம்சாரத்தை வந்து மோட்சத்தை அடையணும்னு சொல்றேன். இந்த மோட்சம்ங்கிற ஒரு மரம் இருக்கே, அதுக்கு விதை எது, எங்க இருந்து இந்த மோட்சம் வரும், எப்படி வரும் அப்படின்னு அடுத்ததான கேள்வி. முதல் கேள்வி பிடிச்சாச்சு, இப்ப அடுத்தது மோட்சம் வரணுமே ஆனால் இதுக்கு நான் என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஒரு மரம் அப்படியே வளரணுமே ஆனால் முதல்ல ஒரு விதை இருக்கணும் இல்லையோ, அதே போல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது. நான் மோட்ச தரோர் பீஜம், மோட்ச விருட்சமானது வரணுமே ஆனால் அதுக்கு பீஜம் என்ன, சம்யஜானம் கிரியா சித்தம். சம்யஜானம் ஆத்ம தத்துவ ஞானம், பகவானுடைய தத்துவ ஞானம். இந்த பகவானுடைய தத்துவ ஞானம் எப்படி வரும், அவன் அருள் இருந்தால்தான் அவனை அடையும். சாதாரணமா நினைக்கிறோம் அது பண்ணா இது பண்ண, ஒரு நாளைக்கு கீத பாராயணம் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும், இல்லாத விக்னங்கள் வந்து சேர்த்து, முதல்ல புஸ்தகமே கிடைக்கல, இங்கத்தானே வச்சேன், அங்கத்தான் வச்சேன், வேறையும் போயிடுத்தது. சரியான கீதை கையில எடுத்துட்டவர் கடைச்சு எடுத்தோம்னா அதுக்கு போல என்ன நடச்சுன்னு, கீழே விழுந்து மேல இருந்து கீழே விழுந்து கண்ணாடி ஒரு பக்கம் உடஞ்சு போச்சு, ஒத்த கண்ணாடியில எப்படி வாசிக்க, அதுவும் சின்ன பிரிண்டா இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறது, நம்ம எதை ஆரம்பிச்சாலும் ஸ்ரேயாம்சம் அவுஜ்ஞானி, நல்ல காரியம் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கான இடையூறுகள் மனுஷனுக்கு வரும். போறாத குறைக்கு இந்த மனசு பண்ணின வாழ்ல என்ன வாழ்ந்துட்டு, பண்ணாத வாழ்ல சௌக்கியமா, இப்படி எல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் கட்டி கொடுக்கறது, அந்த மனசே இப்படி பண்ணி கொடுக்கறது. நான் ஏதோ கீதை பண்றேன், நீங்க பேர் ஊர்ல சொன்ன கீதை படிச்சுட்டு இருக்காளா, அவன் சௌக்கியமா இல்ல, சும்மா சார் ஏதோ அதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்ல, இருந்தா தான் படிக்கிறேன். இந்த ஸ்ரத்தை இல்லாம ஆரம்பிக்கிறான் நடக்கிற. இந்த சம்யஜானம்னு வெறும் அறிவு மட்டும் இல்ல, இந்த அறிவை அறிந்து கொண்டு அந்த அறிவை அறிவதற்கே பகவான சரணாகதி பண்ணணும், பகவத் சரணத்தை இருக்கணும், அதோட சேர்ந்து ஸ்ரத்தையா ஆரம்பிக்கலையானால் அதுபடி. ஆகையால் சமயஜானம் மட்டும் சொல்லல, சமயஜானம்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்போம், எந்த கடையில கிடைக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருவோம். சோ இதனால கிடைக்கிறதுன்னு சொன்னதுன்னு வேரைட்டிஸ் அவைலபிள், யார்கிட்ட இருக்கு அதை பார்த்து அதை கொண்டு வந்து நம்ம வச்சுட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்ல, சம்யஜானம் கிரியா சித்தம், அதுக்காக முயற்சி நீ எடுத்துக்கணும், இங்கதான் இருக்கு முயற்சி எடுத்துக்கணும்னு சொல்றா பார்த்தேல, முயற்சியுடன் கூடினதான சம்யஜானம். சம்யஜானம் வேற எங்கயோ இருக்கிறத வாங்க முடியாது, இது நீங்க முயற்சி எடுத்து பண்ணணும். இதுதான் வேதங்கள் என்ன சொல்றது, சமயஜானம் வரணுமையானால் சமேதம் வேதானுவதனே ந பிராமணா விவிதந்தி யஜ்ஞேன தானேன தபசானா. பல பிறவைகள்ல வேதா யஜ்யங்கள்லாம் பண்ணி, தானங்கள்லாம் பண்ணி, தபஸ்து பண்ணி, விரதங்கள் இருந்து பகவானுக்கு, அனந்த பத்மநாப விரதம், எப்படி விரதங்கள்லாம் இருக்கு, இந்த விரதங்கள்லாம் இருந்து பகவானை பூஜை பண்ணி, அவருக்கு திருவாராதனம் பண்ணி, அவரிடத்துல மனசை செலுத்தி, இப்படி இந்த மனசானது கொஞ்சம் சுத்தமாகுமே ஆனால் கப்பகம் கிளம்பி பார்த்துட்டு வந்துடலாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க அம்மாவை பாக்குறா இல்லையா, உலக மாதாவா இருக்கலாம், அந்த மாதிரி பாத்துக்கலாம், ஒண்ணு கேட்க வேண்டாம், ஹலோன்னு சொல்லிட்டு அது போன் லைன் சொல்றேன், அப்படி இல்ல நேர போய் பாத்துட்டு வரணும், பண்ணிட்டு பாக்கலாம் போருமே. அப்படி இந்த மனசானது பகவான் இடத்துல ஏதோ விதமாக சாங்கேத்தியம் பாரிஹாசியம் சமாஷ் பண்றதுனாலயோ சங்கேதத்தினாலயோ பகவான நினைச்சு உங்க மனசு பகவான் இடத்துல ஈடுபடுமையான பிறகு அந்த பகவானோ என்ன பண்ணுவார், இவனுக்கு இருக்கிற இடையூறுகள்லாம் போக்கி விடுகிறேன், நல்ல வழியில இவனுக்கு இருக்கக்கூடியதான இடையூறுகள், இவன் முன்னேறணும் வேதாந்தத்தை வாசிக்கணும் எனக்கூடியதான செயலுக்கு இடையூறுகளா இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல நீக்கிவிடுவேன், அப்பொழுது உங்களுக்கு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான எண்ணம் வரும். அதுக்கப்புறம் மூணு வேளை விடாம சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கான், பகவான் நாமாவை கேட்டுட்டே இருக்கான், வேதாந்தங்கள்ல கேட்கறான், இவனுக்கு வேண்டியதான அத்தனை பதார்த்தங்களும் வருது, அதுக்கப்புறம் குரு கீழேயே இருக்காரு, நேர் பிளாட்டா தான் இவன் இருக்கான். அவர் தினந்தோறும் பாக்கிறேன், நினைக்காம போயிட்டான். எத்தனை பேர் நடக்கிறது? அது என்ன விவகாரம்? அந்த தகுந்ததான சமயம் வரணும். நீங்க டைம்னு சொல்ற, நான் என்ன சொல்றேன், இந்த டைம்னு சொன்னா அதுக்கு தகுந்ததான மனசுல பகவத் அனுகிரகம் இருக்கணும். அந்த பகவத் அனுகிரகம் இருந்தா தான் முடியும். பகவத் அனுகிரகம் எப்படி வரும்? அது எவர் அவைலபிள்? பகவத் அனுகிரகம் இல்லாம இல்ல. ஆனா அந்த பகவத் அனுகிரகத்தை பெறுவதற்கு தாங்கள் தகுதி அற்றவர்களா இருக்க. காலமே 4:30 பசுமாட கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால பாலை கறந்து கொடுக்கறான். அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காரு மாமா. இந்த மாமி என்ன பண்றான், 4:30 கண்ணை மூடி எழுந்துட்டு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பால்காரர்கிட்ட அப்படி வைக்கிறான். அவனும் பால்காரன்ல பாலை கொட்டினான். என்னடா ஆச்சுன்னு முழு பால் கீழே விழுந்துருச்சு. என்ன இப்படி பண்ணினேன்னு, நான் கரெக்டா தான் நம்ம கொட்டினேன், இந்த பாத்திரத்துக்கு மேல மூடி இருக்குறதுல அந்த மூடி திறக்காம அப்படியே வாங்கிட்டான். மூடி மேல விழு கீழே விழுந்துருச்சு. இப்ப என்னாச்சு? அனுகிரகம் இல்லையா, பால் கொட்டலையா, பால் அவன் கொட்டினா, நீங்க அவர் தேவையில்ல. ஏன் மூடி எடுக்காம வந்து? அதே மாதிரிதான் நம்ம மனசு கொஞ்சம் திறந்து இருக்க வேண்டாமா? பகவான் இடத்துலருந்து அப்பா என்ன காப்பாத்துன்னு நீங்க சொல்ல வேண்டாமா? அப்படி இருந்துட்டு இருக்காரு. பகவத் அனுகிரகம் எனக்கு இல்லேன்னு யாரும் சொல்லப்படாது. பகவான் சித்தமா இருக்க எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ற. என்ன அவர் கருணாமூர்த்தி, அவ்யாஜ கருணாமூர்த்தி, அஜ்ஞானத்வாந்த தீபிகா, அபாலகோபவிதித சர்வ அனுல்லங்கிய சாதன. அப்படி இருந்த போதிலும் நாம ஏன் வாங்கல அந்த ஸ்வரூபத்தை என்ன? We are not ready. நம்ம மனச அந்த பக்கம் திரும்பி வச்சுக்கலாம். இது எப்ப சார் வரும்? பகவானுக்காக சேவை பண்ணினார், அவர் கோவிலுக்கு போனார், அந்த கோவில் அவருக்கு பிரதட்சணம் பண்ணினார், அவர் நாமாவை சொன்னார், அவர் என்ன பண்ணுவார்? உங்க மனசை நல்ல வழிக்கு கொண்டு வருவார். ஆகையால் பெருமன ஞானம்னு ஏதோ கடையில கொண்டு வந்தார், ஞானம் இல்ல. அது கிரியா சித்தம். ஒவ்வொரு பதமும் இங்க பாக்கணும், கிரியா சித்தம். தாங்கள் அதற்காக முயற்சி பண்ணி அகம்பாதித்ததான பகவத் ஞானம். அந்த குருவுக்கு சேவை பண்ணி குருவச்சனத்தை கேட்டு அதை மனசுல நினைச்சு தியானம் பண்ணி அந்த வழியாக வந்த கிரியா ஞானம் இருக்க பார்த்தேடா, அது என்ன பண்ணும்? இதுதான் மோட்சத்துக்கு முதல் மார்க்கம். கிம் மோட்ச கிம் மோட்ச தரோர் பீஜம் சம்யக் ஞானம் கிரியா சித்தம். இந்த கேள்விக்கு பதில் வந்த சம்யக் ஞானம் கிரியா சித்தம். அதுக்கப்புறம் கப்பச்சதரஹா சமாதானம் தர்மஹா. மனுஷனுக்கு ரொம்ப பத்தியமானது எது? இந்த பத்தியம்னா என்னன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த டாக்டர் பழைய நாள்ல, இப்ப கிடையாது, பழைய நாள்ல டாக்டர், அதுதான் முக்கியமா ஆயுர்வேத டாக்டர், அவர்கிட்ட மருந்து வாங்க போனோம்னா அவர் எல்லாம் ஒரே மருந்தா கொடுக்கிறார். இந்த ஆயுர்வேதம் ஹோமியோபதி ரெண்டு பேர் இருக்கிறதுல அவளும் ஒரு 100 பாட்டில் வச்சுட்டு இருக்கேன். அது சின்ன சின்ன பாட்டில், அது சின்ன சின்ன வெள்ள வெள்ளம், எல்லாத்துக்கும் வெள்ள மாத்திரை தான். ஒரு கருப்பு மாத்திரை மஞ்சள் மாத்திரை எல்லாம் கிடையாது, அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான். ஒரே மாதிரி மாத்திரை தான். அந்த மாத்திரத்தை கையில தொடப்படாது கிராமம். அந்த மூடியிலேயே போடணும், அந்த மூடி மூடியை தொடப்படாது. விவகாரம் முழுக்க அப்படிங்கிற ஏதோ விவகாரம் சரின்னு அவன் என்ன சொல்ற? இந்த மருந்து சாப்பிடறது வசதி இல்ல, ஆனா என்ன, கடுகு சேர்க்கப்படாது. அது கடுகுதான் சின்னதா இருக்கேதோ, அது என்ன பண்ண போறது? கடுகு சேர்க்கப்படாது, எண்ணெய் சேர்க்கப்படாது, வேற எதுவும் சேர்க்கப்படாது. இப்படி எல்லாம் புளியே வரப்படாது கிட்ட. புளி இல்லாம என்ன பண்றது? சமையல் கட்டல புளி இல்லாத, அதுக்கு பதிலாக என்ன பண்றது? எலுத்த பழம் சாதத்தை போட்டிருந்தோம், கடைக்கு போனா கேட்டா ஒரு எலுத்த பழம் 15 ரூபாய். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான், இப்படி இருந்தா தான் வேலை வேலை செய்யும் அந்த மருந்துங்கிறான். இல்லைன்னா என்னடா, ரியாக்சன் வேற விதமா வரும். இது பம்பு மருந்து வாங்காம இருந்தாலும் இது வேற விதமா வரும். என்ன பண்றது? அவன் என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்றானோ அந்த கண்டிஷன்ஸுக்கு பத்தியம்னு பேரு. மருந்து பத்தியம், இதுதான் நம்ம பார்த்ததான பத்தியம். ஆனா ரியலா பத்தியம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஆனா நிறைய பதங்கள் நம்ம வாழ்க்கையில வேற அர்த்தத்துல உபயோகத்துதான் வந்துருது. சோ பத்தியம்னு நிஜமா என்ன தெரியுமோனு அர்த்தம், பதி யோக்கியம் பத்தியம், கட்டுசாதம்னு அர்த்தம். இந்த கட்டுசாதம் கல்யாணம் நிர்வாக கட்டுசாதம், அதுதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. கட்டுசாதம்னா என்ன? இங்க இருந்து வெளியூர் போகும்பொழுது வழியில நம்ம சாப்பிடறதுக்காக எடுத்துன்னு போறோம் பாத்தேடா, அதான் அதுக்குதான் பத்தியம்னு பேரு, பாக்கேயம்னு ஒரு பேரு. வெளியில போறப்ப நாம கொண்டு போகக்கூடியதான நடுவில் உட்கொள்வதற்காக கொண்டு போகக்கூடியதான வழிக்கு சாதம் எடுத்துன்னு போறதுல ஏதோ ஒண்ணு அதுக்கு பத்தியம்னு. சோ மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் அல்லவா, இந்த பயணத்துல அவன் எதை பத்தியமா எடுத்துக்கணும், எது அவசியம் இருக்கணும், ஏன்னா இது எடுத்துட்டு போகலன்னா வெளியில போய் சாப்பிட போறோம், வெளியில சாப்பிட்டா என்ன ஆக போறது, இல்லாத வியாதி வரப்படும். உங்க சரீரத்துக்கு ஒரு விதமான ஆகாரம் தான் சித்தமா இருக்கு, அதை விட மாத்தினேன்னா வியாதி வர ஆரம்பிக்கும். சோ அது சின்ன வயசுல ஒண்ணு வராது, கொஞ்சம் ஒரு 40-45 ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறது. சோ வரிசையா ஜாதினா அதுக்கப்புறம் என்னன்னா எதுவும் சரியா வரமாட்டேங்கிறது. சோ சின்ன வயசு மாதிரி இருக்கப்படாது. இத பத்தியம்னு சொன்னா வழிக்கு நம்ம எடுத்துட்டு போகக்கூடியதான சாதா ஒரு பொருள். அதே போலயே பயன் இந்த ஜீவனம் எனக்கூடியதான வாழ்க்கை எனக்கூடியதான பயணத்துல தாங்கள் எதை அவசியம் எடுத்துக்கணும், இது கேள்வி. கிம் பத்திய தரோஹா பத்திய தரஹா, என பத்திய தமஹான்னு போட வேண்டாமா, பத்திய தரஹான்னு போட்டாரு இருக்கு. முதல்ல பத்தியம்னு பாப்போம், எது ரொம்ப எது உங்களுக்கு ரொம்ப பத்தியமா இருக்கிறது, வாழ்க்கை பயனுக்கு அவசியம் வேண்டியது அதுவா. நல்ல வார்த்தைன்னு பேரு கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறது, அதை விட தர்மம். மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி அவன் இருக்குன்னா தர்மத்தை கிராஸ் பண்ணாம இருக்கு. எதை நீங்க பண்ணினாலும் இது நல்லதா இருக்கா, வேதத்துல சொல்லிருக்கா, நல்ல வழியில இருக்கா, இப்படி பார்த்துட்டே இருக்கணும். சோ நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த செயல் பண்ணின போதிலும் இந்த செயலானது வேதத்தினுடைய பர்மிஷனோட இருக்கா இல்லையா கவனிச்சுட்டு இருக்கோம். அது இருந்தாலே ஒரு பச்சத்தனமான ஆத்ம ஜானம் இங்க வேண்டாம், பச்சத்தரமா இருக்கிற தர்மம் இருந்தாலே போறோம். நம்ம மதத்துல என்ன சொல்லிருக்க, 4 பொருள்களை சொல்லிருக்க, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். முதல்ல தர்மம் அறம், இரண்டாவது பொருள், மூணாவது இன்பம், 4வது வீடு. இது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதுல முதல்ல அறம். இந்த தர்மத்தை கையில வச்சுடையானால் மீதி மூணு தானா வந்துடும். அர்த்தம் காசு இருக்க பத்தல, அது தர்மம் இருக்கிற இடத்துல தானா ஓடி வரும். காசு இருக்குன்னு நீங்க நல்ல வழியில வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் இருக்கு, ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கணும், மோட்சத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. உங்களை நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டாம், நல்ல டிரெஸ் போட்டுக்க வேண்டாம், யாராவது சொன்னாலும் எல்லாம் அனுபவிக்கிறேன், ஆனா என்ன மோட்சத்துக்கு விரோதமா மட்டும் படாது. இந்த பிராக்கெட் போட்டா போல, முதல் பிராக்கெட் பிகினிங்ல தர்மம், கடைசியில மோட்சம், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான அர்த்த காமங்களை நீங்க அனுபவிக்கலாம், ஒரு தொந்தரவும் கிடையாது. பணத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை என்ஜாய் பண்ணலாம், ஆனா எப்படி தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது, மோட்சத்துக்கு விரோதமா இருக்கும், இது யாரு சொல்வாங்க? ஆகையால் மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி சார் இருக்கணும், கிம் பத்ய தரஹா தர்மஹா, அதான் ரொம்ப தர்மம். அதுக்கப்புறம் கசுசிஹி, இது தர்மம்னு வந்ததுமே அடுத்த ஒரு சந்தேகம் வரும். அறம், தர்மம், தர்மத்தை எப்படி பண்றது, இன்னைக்கு தர்மம்னா ஏதோ பிச்சைக்காரனுக்கு ஒரு காசு போடுறல அதான் தர்மம்னு நினைச்சு தர்மம் பண்ணுங்க சார், இது மட்டும் தர்மம் இல்ல, பல தர்மங்கள்ல இது ஒண்ணு. தர்மமானது எப்படி ஆறது, யாகம், தானம், ஹோமம், தர்மங்கள் எப்படி சொல்லிருக்க, சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹான மீமாம்சையில ஆரம்பிச்சு அந்த தர்மம்னா என்னதுன்னா யாகம், தானம், ஹோமம், இதான் மூணு. யாகம் தேவதைகளுக்கு கொடுக்கறது, தேவதைகளுக்கு இது இன்ன தேவதைக்குன்னு எடுத்து தனியா வைக்கிற இதுக்கு யாகம் பேர், அவ்வளவுதான். ஹோமம்னா அத நெருப்புல போட்டா ஹோமம், அக்ரம பிரக்ஷேபா ஹோமஹா. தானம்னா என்னதுன்னு நம்மகிட்ட இருக்கக்கூடியதான பொருளை இன்னொருத்தருக்கு சந்தோஷமா கொடுக்கறது, அதுவே கொடுக்கறதே அழுதுண்டு கொடுக்க வேண்டியிருக்கேன்னு கொடுத்துட்டாரு. சந்தோஷ்ரத்தயா தேயம், அஸ்ரத்தயா அதேயம், ஸ்ரியா தேயம், கிரியா தேயம், தியா தேயம், சம்விதா தேயம். கொடுக்கற காலத்திலேயே என்கிட்ட இன்னும் நிறைய இருந்தா நிறைய கொடுப்பேனே, இவருக்கு நிறைய கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்கணும். என் தலையெழுத்து இவருக்கு கொடுக்க வேண்டியதா வந்துருதுன்னு கொடுத்ததும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதோட மட்டுமல்ல, நாம கொடுத்தது யாருக்கும் சொல்லப்படாது, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுக்க தெரியப்படாது. அதுவே 1 கோடி ரூபாய்க்கு பகவானுக்கு அதை பண்ணிருக்கேன் சார், இதை பண்ணிருக்கேன் சார், அது கீழே ஒரு பிரிண்டட் டொனேட்டட் பைன்னு போட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாம் வேஸ்ட். ஏன் தெரியுமோ, அவர் கொடுத்தானே நீங்க கொடுத்திருக்க, அவர் கொடுத்தது அவர் கொடுத்திருக்க, நம்ம ஏதாவது புதுசா ஒண்ணு கொடுக்க முடியுமா? மனுஷனுடைய வாழ்க்கை உமக்கு இவ்வளவும் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்தவர் அவர் தான், வேண்டியதான வசதிகளை கொடுத்தவரும் அவர் தான், அவருக்கு கொடுக்கக்கூடியதான சம்பந்தம் இந்த ஜென்மாவில எனக்கு வந்ததேன்னு நீங்க சந்தோஷப்பட வேண்டி இருக்க, நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தர்ம கரதி கீர்த்தனாது, நாங்களும் சொன்னேன்னு சொன்னதெல்லாம் போயிடும், பண்ணினதெல்லாம் போயிடும். விவகாரம் என்ன அப்படி இருக்க கூடாது. முதல்ல மனுஷனுக்கு தர்மத்துல முக்கியமா வேண்டியது என்ன? சித்த சுத்தி. அந்த மனசு சுத்தமா இருக்குமேயானால் தர்மங்கள் அதிகமான பலத்தை கொடுக்கும். மனசு சுத்தமா இல்ல, அது தர்மம் பண்ணினதெல்லாம் குறைச்சலா பதிலக்கூடும். இந்த தர்மத்தை பண்றதுக்காக வேண்டியது சுத்தின்னு சொன்னேனே, அந்த சுத்தமானது என்னது? சுச்சின்னா என்னது? அதான் சொல்ற கஷ்டி. சுத்தமானவன் யாரு? நம்ம நாமெல்லாம் சுத்தமா தானே இருக்கோம். தினமும் காலமே சாயங்காலம் தீர்த்தம் அடுறேனே, ஸ்நானம் பண்றேனேன்னா, ஸ்நானம் பண்ணினா சரீரத்துக்கு மேல இருக்க அழுக்கு தான் போச்சு. சரீரத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு உங்களால போக்க முடியுமா? என்னைக்காவது வந்து ஒரு கட்டியோ ஏதோ வந்தா டாக்டர் அதை போய் கட் பண்ற, அப்ப உங்களுக்கே சகிக்கல. உள்ள இருக்கிற ரத்தமும் மாம்சமும் சீவும் அது எப்படித்தான் இந்த டாக்டர் கட் பண்றாரோ அதை பார்த்து ஆபரேஷன் தான் பண்றாரு பாருங்க. நிஜமா அவருக்கு தைரியம் வேணும். ஏன்னா இத்தனையும் பார்த்து ஆசல வந்து மறுபடியும் சாப்பிடணுமா இல்லையா? அவர் இந்த மனுஷனுடைய சரீரத்துல எவ்வளவு தோஷம் இருக்கு, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி இல்லாம இருக்க, வேற விதமா இருக்க, அப்படி இருக்கா கொள்கிறாரோ. அதனால நம்ம சுச்சின்னு யாராவது சொல்லணும், நான் சுத்தமா இருக்கேன்னு யாராவது சொல்லிக்க முடியுமா? பகவான் என்ன பண்ணினார் தெரியுமா? நான் இந்த பொருள் எல்லாம் ரத்தம் மாம்சம் மேகத்து ஊந்தண்ணு எலும்பு எலும்பு கசிவு இவைகள்லாம் இதுக்குள்ள போட்டு அழகான பேக் பண்ணிருக்காரு. பேக்கிங்ல அவர் எக்ஸ்பெக்ட் அழகான அந்த கண்ணு பாக்குறதுக்காக ஓட்ட காதுக்கு ஒரு வாட்டை இவெல்லாம் பண்ணி விட்டு ஸ்வீட்டா பேக் பண்ணிருக்கா. இப்ப எல்லாம் இந்த ஸ்திரீகள்லாம் ஸ்கூட்டர்ல போறா பாருங்க, உடம்புல ஒரு பாகமும் தெரியாம நேரந்து கீழ் வரைக்கும் அப்படி அழகா கட்டிட்டு போறாங்க. மேல என் கெளியை கட்டிட்டு அப்படி போற போத்த இன்னார் யாரும் தெரியப்படலாம். அதுக்காக பண்றாங்களோ எதுக்காக பண்றாங்களோ அவாதிய விவகாரம் நமக்கு வேண்டாம். ஆனா விவகாரம் அது மாதிரி பகவான் என்ன பண்ணிருக்கார், அழகான இந்த தோலை வச்சு கட்டி விட்டார். ஒரு சாக்கு மூட்டை, இந்த சாக்கு மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு ஞாபகம். இந்த சாக்கு மூட்டையை கண்டு ரவிக்கிறான் சார், இது வெளுப்பா இருக்கு கருப்பா இருக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறானே தவிர உள்ள என்ன இருக்குன்னு யோஜனை பண்ணேன்னு ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் வரமாட்டேன். இறக்க மாசம் அப்படின்னா இருக்கு விவகாரம். நான் சுத்தமானவன் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதுக்குள்ள நேற்று சாப்பிட்ட பதார்த்தங்கள்லாம் இருக்கு, அது அப்படியே கறி சாம்பாரா இருந்ததுன்னா பரவாயில்ல, அது மாறி போயிடுச்சு அகோரமா இருக்கு. இதை கண்டா நான் சுச்சின்னு சொல்ற கொஞ்சம் யோஜனை பண்ணணும். இல்ல நிஜமா சுத்தம்ங்கிறது என்ன? இந்த பதார்த்தங்கள் எல்லாமே அசுத்தம் தான், ஆனா சுத்தம்னு சொல்ல சுத்தமா இருக்க வேண்டியது என்ன? உங்க மனசு சுத்தமா இருக்கு. மனசுன்னு ஒரு பதார்த்தம் இருக்க, அது எப்ப சுத்தமா இருக்கும் எப்படி சுத்தமா இருக்கும்? மனசுங்கிறது எங்க இருக்க? அது நிஜமா ஒரு பொருளா இருந்தா அதை எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு கொஞ்சம் நிறைய விம் அது இதெல்லாம் போட்டு, வாஷிங் மிஷின்ல விம் போடுவோம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒண்ணு போட்டு விவகாரம் முழுக்க வெள வெளியேன்னு பண்ணிவிடலாம். ஆனா பண்ண முடியுமா அப்படி? எக்ஸ்ரேக்கே விட மாட்டேங்கிறது சார். அது மனசு எங்க இருக்குன்னு தெரியல, அது நீளமா இருக்கா குட்டையா இருக்கா குண்டா இருக்கா ஒன்னும் தெரியல அந்த மனசு. ஆனா என்ன சொல்றது, காம சங்கல்போ விசிகிச்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதி ரதிருதி ஸ்ரீர்பீர் சேதத் சர்வம் மனையேவா. ஆசையும் கோபமும் பயமும் தைரியமும் வெக்கமும் கோபமும் எல்லாமே எங்க இருந்துறதோ அது மனசுங்கிறது. அந்த மனசானது எப்படி இருக்குன்னு தெரியல, டாக்டருக்கும் தெரியல, கட் பண்ணி பார்த்தா தெரியல விவகாரம் முழுக்க. ஆனா அந்த மனசு எப்படி, அதுலதான் எல்லா அழுத்தும் எல்லா சுத்தமும் எல்லா சுத்தியும். இந்த மனசுல என்ன அழுக்க இருக்கு? ஆசைகள் தான் அழுக்கு. எனக்கு ஆசை இல்லையே நீங்க சொல்லி பாருங்க பார்த்தா, நீங்களே நினைச்சிட்டு பாருங்க. எல்லாத்தையும் ஆசை, சில ஆசைகள் வெளியில வருது, சில ஆசைகள் உள்ளே இருக்கு. நமக்கு இதுல ஆசை இருக்குன்னு நமக்கே தெரியல, அந்த பொருளை பார்த்த பிறகுதான் இன்னொருத்தர் வாங்குறப்பதான் தெரியும். கடைக்கு போனா மாமி காலனி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு திறக்கிறப்ப விட்டுட்டார் உள்ள போயாச்சு. என்னடா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இதை பார்த்து அதை பார்த்து அதை எடுக்க சொல்லி இது கிடைக்க சொல்லி அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. என்ன ஆனாலும் அடுத்த பிறவியில துணி கடையில நான் இருக்க மாட்டேன். பகவான் அவன் பிரார்த்திச்சுட்டு இருக்கான், இதை எடு அதை எடு அதை எடு எடுத்தாச்சு. கடைகளும் இன்னும் திருப்தி வரல இந்த மாமிக்கு. அடுத்தது என்ன, அந்த பக்கத்து கவுண்டர்ல ஒரு மாமி ஒரு படவை இது பேக் பண்ணு எடுக்கணும் பண்ணா பாத்தல, அப்ப சொல்றாடா இது என் கையில விழலையே. இப்ப என்ன ஆசை மனசுல இருக்கு, ஆனா மனசுல இந்த ஆசை இருக்கு, இது வேணுங்கிற ஆசை நமக்கு வெளியில வரல. பாத்துக்கலாம், நிறைய பொருள் தான் அப்படி. அதனால இந்த ஆசைங்கிற ஒரு சத்ருவானது நமக்கு தெரியாமலேயே நம்ம கிட்ட இருக்கு. நல்லா கவனிச்சு பாக்கணும். நான் இது சொன்னேன் இல்ல, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாமலேயே நமக்கு அந்த பொருள் ஆசை இருக்கு. பெரிய வைராக்கியம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பகவத்கீதை புஸ்தகம் காத்துல இருக்க ஒருத்தருந்து கேட்டார், எனக்கு கொஞ்சம் கொடுங்களை, நான் படிக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன். இவன் தொட்டு 20 வருஷம் அது நம்மளை விட்டு போறதுங்கிறப்ப மட்டும் அது எனக்கு வேணும். அது வரைக்கும் அங்கே இருக்கோம் இல்லையா. அப்ப நீ இந்த ஆசை என்ன, கன்ஃபீல்ட் ஆசை. நிறைய விஷயங்கள் தான் நம்ம பாக்கிறோம். நிஜமாக உங்க ஆத்துல இருக்கிறவனுடையதான பொருள் எனக்கு வேண்டாம்னு எண்ணிக்கு தீர்மானம் பண்றோ, அடுத்த செகண்ட் அதை தூக்கி வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்ல போட போறேன். அதுவே அன்னைக்கு அப்பவே குப்பை தொட்டியில போய் இதுல போட்டுருவோம், வெளியில போட்டுருவேன். இருந்தாலும் சோம்பேறி தானே இருக்கு. நாளைக்கு வேலைக்காரி வந்து போட்டேன்னு இங்க போடுறேன். அப்ப விவகாரம் என்ன, எத்தனை பொருள் உங்க ஆத்துல இருக்கோ அத்தனை பொருள்லயும் உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா. ஆசை இருக்க தொட்டு தானே வச்சுட்டு இருக்கேன். இந்த ஆசை தான் சார் உங்க மனசுல இருக்கிற முதல் அசுத்தி. ஒண்ணு ரெண்டாவது என்ன, கோபம். என்ன கோபம் எப்ப வருதுன்னு தெரியாதுன்னு, எதுல கோபம் வருதுன்னு தெரியாது. அப்பப்ப குளிச்சுட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிளாரப் ஆயிடுறோம். ஏண்டா இந்த மனுஷன் சொன்னேன், ஒண்ணு இல்ல போன ஜென்மால நாயா பிறந்தவர் வேற ஒண்ணு. இப்ப டக்குன்னு கோபம் வருதே விவகாரம் முழுக்க. ஏன் அவருடைய ஈகோவை டச் பண்ணி பாருங்க, அப்படின்னா கோபம் வருது. அவங்க வையப்படாத, அவனுக்கு வாய் இல்லையா, கொஞ்சம் அவனுக்கு வாய் இருக்கு. அவங்க ஏன்னா அவன் அசுராயிட்டா அவன் சொன்னான், இப்படியும் நீங்க நினைச்சா நினைக்க ஆரம்பிச்சோன்னா கோபம் வருமா வராது. சோ ஆசை ஒண்ணு, கோபம் ஒண்ணு, அதுக்கப்புறம் என்ன, லோபம். என்ன ஆனாலும் சரி என் காசு செலவாப்படாது, எல்லாம் எனக்கு எல்லாத்தையும் வரணும், என் காசு மட்டும் செலவாப்படாது. அதுக்கப்புறம் என்ன மோகம். அடுத்து என்ன மோகம்னு, எதுல சுகம் இல்லையோ அதுல சுகம் இருக்குங்கிற ஒரு நினைப்பு, இது மோகம்னு பேர். அதுக்கப்புறம் நான் இவ்வளவு பெரியவனா இருக்கேன், என்ன போய் இவன் கவனிக்கல பாத்தீரா அப்படின்னு மதம். இன்னொருத்தருக்கு நல்லது ஏற்பட்டு போயிட்டதெல்லாம் வயத்தடிச்சது பாத்தீங்களா, இந்த வயத்தடிச்சல் மாத்தறிய. இப்படி 6 சத்துருக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கிற, சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரியவனா இருக்கட்டும், காம குரோத லோப மோக மத மாஸ்தரியங்கள். இது அரி ஷட்வர்கள், சத்துருக்கள். 6 விதமான சத்துருக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசு, எல்லார் மனசுலயும் இருக்கா. கொஞ்சம் நல்லவாளா இருந்தா பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். டோட்டலா இல்லேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க, எல்லோருக்கும் இருக்கு. ஆனா இத யோகத்தை பண்ணி வேதாந்தத்தை வாசிச்சு, அவன் வேதாந்தத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல அவன் பிராக்டிஸ் பண்ணி அது இருக்கடா, பகவான் இடத்துல சரணாகதி பண்ணி, பகவானே என்னுடைய கோபங்கள்லாம் கோபத்தை குறைங்க, எனக்கு சாந்தத்தை கொடுங்க, உங்க பாதத்துல என் திருவடியில என் மனசு நிக்கும்படி நினை பண்ணுங்க அப்படின்னு பகவான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சது, 5% இருக்கு, இன்னொருத்துக்கு 95%, அவ்வளவுதான் வித்தியாசம் விவகாரம் முழுக்க. ஆனா ஒரு மனுஷன் எப்படி எதற்காக முயற்சி பண்ணு யாருடைய மனசு நிஜமாக சுத்தமா இருக்க அவன் தான் சுசி. மற்றவர்கள் என்னன்னு சொல்லவே வேண்டாம். நம்ம சரீரம் சுத்தமா இருந்தா போறாது, டிரஸ் சுத்தமா இருந்தா போறாது. அதோட இல்லாம ஸ்நானமே பண்றதெல்லாம் என்னென்னமோ இந்த சென்ட் எல்லாம் பூச்சிக்கிறான் பாருங்க, இதுல அந்த சென்ட்டே கொஞ்ச நேரம் ஆனப்புறம் வாசம் அடிக்கிறது. போட்டு முதல் 2 நீங்க போட்டு பாத்தீங்களா கேட்காதீங்க, எதை கிழிக்கலாம் தப்பா இருக்கேன். விவகாரம் அதுவே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா, அதுவே இவன் உடம்புல இருக்கக்கூடியதான் இந்த பழைய சென்ட்டும் இந்த புது சென்டும் சேர்த்து யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கிறது விவகாரம் உங்களுக்கு. அதனால புருஷாளுக்கு வேற சென்ட், ஸ்திரீகளுக்கு வேற சென்ட், லேண்ட்மார்க்ல இருக்கிறான். இப்படி எல்லாம் சிரமம் இருக்க பாத்தீங்களா விவகாரம் முழுக்க. இதுதான் நிஜமான சுத்தினா, இது சுத்தம் இல்ல, மனசு சுத்தமா இருக்கிறது தான் சுத்தம். இத வச்சுண்டு எனக்கு மனசுத்தமா இருக்கு சார், நான் எப்படியாவது இருப்பேன் சொல்லப்படாது. அதுக்கு அடுத்த சொல்லப்படுது சப்பண்டிதா, நிஜமான பண்டிதன்னா யாருன்னு, வாஸ்தவன் யாருன்னு. சர்டிபிகேட் வந்து சார் இவர் தான் சார், ஏழு சர்டிபிகேட் இருக்கு, 100 டைட்டில் இருக்கு, இவன் பண்டிதன் இல்லையா? ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. விவேகம் இருக்கணும், எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விவேகத்தோட யார் இருக்கானா அவன் தான் பண்டிதன். நீதி பேர்லாம் பண்டிட் பரீட்சை பாஸ் பண்ணவன், அது லாபம் இல்ல. விவேகம் இருந்து மனுஷாளுக்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால கப்பண்டித விவேகி, இது இருக்கட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில விஷம் என்ன, விஷத்துக்கிட்ட போகப்படாது. இது எது இருந்தாலும் சரி விஷம் மட்டும் போகப்படாது. இந்த விஷம் எங்கே இருக்கு, விருச்சிக்க விஷம் புச்ச, சேலுக்கு விஷம் என்ன, வால்ல இருக்கு, கழிச்சு பாதல இருக்கு. பாம்புக்கு எங்க விஷம் இருக்கு, அதுக்கு பல்லுல விஷம் இருக்கு. இந்த ஈ இருக்கு, அதுக்கு எங்க விஷம் இருக்கு, அதனுடைய தலையில இருக்கு. இந்த துஷ்டனுக்கு எங்க இருக்கு, உடம்பு முழுக்கண்டாங்கே துர்ஜனத்தே விஷம். கையால இத்தனை கொத்துட்டு இருக்கான், காலால நம்மட்டு இருக்கான், மனசால நீ எப்படி அழியறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான், துர்ஜனிட்ட போகப்படாது. விஷம் என்னது, எது இருந்தால் மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிராணனை எடுக்குமா அதுக்கு விஷம்னு பேரு. ஆகையால் இம் விஷம் மனுஷனுடைய வாழ்க்கையில நிஜமா எது விஷம், அவதீரணா குருஷு, குரு இடத்துல ஒரு கோபம் கட்டுறதோ, குரு இடத்துல அந்நியதா நினைக்கிறதோ, அவர் சொன்னத வேண்டாம்னு பண்றதோ, இப்படி இருக்கிறது தான் நிஜமா விஷம். வாழ்க்கையில விஷம் மாதிரி பண்ணக்கூடியது தான். ஆகையால் நாளைக்கு பதில் பார்ப்போம்.